புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம். எழுதியவர் டாக்டர் மா ராசமாணிக்கனார். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. கட்டுரை எண் 6, கொட்கை, பக்கம் எண் 39. பொருணையாறு இன்று கடலோடு கலக்கும் இடத்திற்கு 4 கல் உள்தள்ளி அவ்வாற்றின் வடகரையில் கொட்கை என்னும் பெயருடன் ஒரு சிற்றூர் இருக்கின்றது. பண்டை காலத்தில் பொருணையாறு இவ்வூர் அருகில்தான் கடலோடு கலந்து வந்தது. பொருணையாற்று மண்ணும் மணலும் பல நூற்றாண்டுகளாக வந்து படிப்படியாக மேடிட்டு கடலை பின்னோக்கி செல்லும் படி செய்துவிட்டதால் கொட்கை துறைமுகத்திற்குரிய வசதியை இழந்துவிட்டது. இன்றுள்ள கொட்கையிலும் சுற்றுப்புறங்களிலும் கிளிஞ்சல்களும் முத்து சிற்பிகளும் தரைக்கடியில் சிறிது ஆழத்தில் கிடைத்தலே கடல் இந்நிலப்பகுதியை அடுத்து இருந்தமைக்கு ஏற்ற சான்றாகும். கொட்கைக்கு பின்னர் காயல், அதாவது இன்றைய பழைய காயல், பாண்டியர் துறைமுக நகரமாக விளங்கத் தொடங்கியது. கிபி 13 நூற்றாண்டின் பிற்பகுதியில் காயலே சிறந்த துறைமுக நகரமாக இருந்தது என்பதை மார்க்கோ போலோ குறித்துள்ளார். பின் நூற்றாண்டுகளில் கொட்கை பற்றிய பேச்சே யாண்டும் காணப்படவில்லை. எனவே ஏறத்தாழ கிபி 12 நூற்றாண்டுடன் கொட்கை பொலிவு மறைந்துவிட்டது என்று கொள்ளுதல் தவறாகாது. கொட்கை நகரம் சங்க நூல்களில் பேசப்படுதலால் அதன் பழமையை நாம் நன்கு உணரலாம். கிபி 1 நூற்றாண்டில் தென் இந்திய கரையோரமாக வந்த பெரிப்ளூஸ் என்ற பிரயாண நூலின் ஆசிரியரும் அடுத்த நூற்றாண்டில் வந்த தலாமியும் இப்பண்டை நகரத்தை சிறந்த துறைமுக நகரம் என்று குறிப்பிட்டுள்ளனர். குமரிமுனையை சுற்றி வந்த கிரேக்க வணிகர் முதலில் இத்துறைமுகத்திற்குத்தான் வந்தனர் என்று குறித்துள்ளனர். மேலும் அவர்கள் மன்னார் வளைகுடாவை கொட்கை வளைகுடா என்றே குறித்துள்ளமை அவர்கள் காலத்தில் கொட்கை பெற்றிருந்த பெருஞ்சிறப்பினை நன்கு விளக்குவதாகும். சங்க நூல்களில் பாராட்டி பேசப்பெற்ற கொட்கை துறைமுகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே புகழ் பெற்றிருந்தது என்று கருதுதல் தவறாகாது. பாரசீகர், அரேபியர், பொனீஷியர், எத்தியோப்பியர், கிரேக்கர், ரோமர் போன்ற மேலை நாட்டவரும் பர்மியர், சீனர் முதலிய கீழே நாட்டவரும் வாணிகத்துறையில் கொட்கை துறைமுகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தனர் என்று ஆராய்ச்சியாளர் அறிகின்றனர். கொட்கை பெருந்துறை முத்தெடுக்கும் தொழிலும் சங்குகளை எடுத்து பொருள்களை தயாரிப்பதிலும் பெயர் பெற்றிருந்தது. எனவே முத்துகளும் சங்குகளும் சங்கால் செய்யப்பெற்ற பல வகை பொருள்களும் மிக்க அளவில் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியாயின. மேலும் தமிழ்நாட்டில் கிடைத்து வந்த தங்கம், யானை தந்தம், கருங்காலி, சந்தனம் முதலிய விலை உயர்ந்த மரங்கள், மணப்பொருள்கள், பட்டாலும் பருத்தியாலும் இயன்ற ஆடைகள், அரிசி முதலியன அயல் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. ஏறத்தாழ கிமு 1400 வாழ்ந்து வந்த அத்தீனிய அரசர்கள் இக்கடல் வாணிக உறவினால் பாண்டியர்களை மதித்து போற்றினமைக்கு அறிகுறியாக பாண்டியோன் என்ற பெயரை சூட்டிக்கொண்டனர். கருங்கடலின் கரையில் கட்டப்பட்ட வாணிக நகரங்களும் பாண்டியனது துறைமுக பட்டினத்தின் பெயராலே கொல்கீஸ், அதாவது கொட்கை என வழங்கப்பெற்று வந்தன. பின் நூற்றாண்டுகளில் ரோம பேரரசர்களான அகஸ்டஸ், கிளாடியஸ் முதலியோர் பாண்டிய வேந்தருடன் நெருங்கிய வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். பாண்டியர் அவைக்கு தூதர்கள் மூலம் பரிசு பொருள்களை அனுப்பி தங்கள் அன்பையும் நட்பையும் அறிவித்து கொண்டனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகுதியான அரிசியை ஏற்றுமதி செய்த நகரம் பொருணைக்கரையில் இருந்த கொட்கையே ஆகும். இத்தகைய வாணிகம் அக்காலத்தில் கிரேக்கர் வசம் இருந்தது. கிரேக்கருக்கு முன்பு இந்திய வாணிகம் பாரசீகர், பொனீஷியர் என்பவரிடமே பெரும்பான்மை இருந்து வந்தது. தமிழ் சொற்களாகிய தோகை, அரிசி, இஞ்சி முதலியன ஹீப்ரு முதலிய மொழி நூல்களில் காணப்படுகின்றமை இப்பண்டை கடல் வாணிக உண்மையை வலியுறுத்துவதாகும் என்று ஆராய்ச்சி அறிஞர் கூறுகின்றனர். சங்க காலத்திற்கு பிறகு கொட்கை பெற்றிருந்த சிறப்பை நன்கு அறிவிக்கும் சான்றுகள் மிகுதியாக இல்லை. பாண்டிய நாடு கிபி 6 முதல் 10 வரை பாண்டியர் ஆட்சியில் இருந்தது. பின்னர் ஏறத்தாழ 300 வருட காலம் சோழர் ஆட்சியில் இருந்தது. அக்காலத்தில் பாண்டிய நாடு இராசராச பாண்டிய நாடு எனவும் கொட்கை சோழேந்திர சிம்ம சதுர்வேதி மங்கலம் எனவும் பெயர்களை பெற்றிருந்தன. அக்காலத்தின் ஆட்சி மாறுபாட்டாலும் முன்னர் கூறப்பெற்ற இயற்கை கேடுகளாலும் கொட்கை தன் பொலிவை இழந்துவிட்டது. கிபி 12 நூற்றாண்டிற்கு பின் வந்த பாண்டியர் காலத்தில் கொட்கையின் சிறப்பை காயல் துறைமுகம் பெற்றுவிட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் கீழ்கரையில் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் தங்கி கிறிஸ்தவ சமய தொண்டு செய்தவரும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற இணையற்ற நூலை எழுதி அழியா புகழ் பெற்றவருமான கார்ட்வெல் ஐயர் சென்ற 100ஆண்டில் இக்கொற்கையை பார்வையிட்டார். ஆங்காங்கு சில இடங்களை தோண்டி ஆராய்ச்சி நிகழ்த்தினார். கொற்கையில் சங்கு தொழிற்சாலை ஒன்று இருந்தமைக்குரிய அறிகுறிகளை கண்டார். அங்கு பல வகை நாணயங்கள் அவருக்கு கிடைத்தன. அப்பெரியார் வேலைப்பாடமைந்த பெரிய தாழிகள் பலவற்றை கண்டார். அங்குள்ள அக்கசாலை என்னும் சிற்றூரை பார்வையிட்டு அவ்விடத்தில் பண்டை பாண்டியர் நாணயங்களை செய்து வந்தனர் என்ற கருத்தை வெளியிட்டார். நெல்லை மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் பழைய நாணயங்கள் மிக பலவாக கிடைக்கின்றன. வேறு இடங்களில் கிடைக்காத சதுர நாணயங்கள் இங்கு மிகுதியாக கிடைக்கின்றன. அவை அனைத்தும் கொற்கை பாண்டியருடையதே என்பதில் ஐயம் இல்லை. கொற்கையில் கிடைத்த செப்பு நாணயங்கள் சிலவற்றில் முதலாம் ராஜேந்திர சோழன், அதாவது கிபி 1012 முதல் கிபி 1044 வரை உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் ஒரு புறத்தில் அவனது நின்ற கோலமும் மற்றொரு புறத்தில் அவனது இருந்த கோலமும் பொறிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய நாணயங்கள் சோழ நாட்டின் வட எல்லை முதல் குமரிமுனை வரையுள்ள தென் இந்திய பகுதிகளில் காணப்படுகின்றன. இதனால் சோழர் கொற்கை உள்ளிட்ட பாண்டிய நாட்டை கைப்பற்றி ஆண்டனர் என்பது தெளிவாகின்றதென்றோ என்று கார்ட்வெல் பாதிரியார் கூறியிருத்தல் கவனிக்கத்தகும். சிறந்த முறையில் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கடல் வாணிகம் நடைபெற நிலைக்களமாக இருந்த கொற்கை சோழரது கடற்றுறை பட்டினமாகிய காவிரி பூம்பட்டினம் போன்று அயல் நாட்டு வணிகர் தங்கியிருக்க தக்க மாட மாளிகைகளை கொண்ட தெருக்களையும் நம் நாட்டு வணிகர் வாழத்தக்க வளம் மிகுந்த தெருக்களையும் பல துறை தொழிலாளர்கள் வாழத்தக்க தெருக்களையும் பல தொழிற்சாலைகளையும் வணிக இடங்களையும் கப்பல்களில் ஏற்றத்தகும் பொருள்களை வைக்கத்தக்க பண்ட சாலைகளையும் இறக்குமதியாகும் பொருள்களை வைக்கத்தக்க பண்ட சாலைகளையும் பெரிய கடை தெருக்களையும் கோவில்களையும் பிறவற்றையும் தன்னகத்தே பெற்றிருந்தது என்பது கூறாதே அமையுமன்றோ? அஃது அரசன் வாழ்ந்த இடமாகவும் இலங்கியது என்று சிலப்பதிகாரம் முதலிய தொன்னூல்கள் செப்புவதால் அரண்மனையையும் பெற்று பெரும் பொலிவுடன் விளக்கமுற்றிருந்தது என்று கருதுதல் பொருத்தமே அன்றோ? சுருங்கக்கூரின் அமேரியர் நாகரிகத்தின் உயிர் நாடியாக விளங்கிய பாபிலோன் நகரம் போல பாண்டியரது நாகரிக வளத்திற்கு உயிர் நாடியாக கொற்கை பெருநகரம் விளங்கியது என்று சொல்வது ஏற்புடையது. கொற்கை தனது பெருந்துறை முத்துக்களாலும் கடல் வாணிகத்தாலும் பாண்டியருக்கு பெருஞ்செல்வம் அளித்து வந்த காரணத்தால்தான் பாண்டியனை கொற்கை கோமான் என்றும் கொற்கையாளி என்றும் புலவர்களும் குடிமக்களும் உளமகிழ்ந்து பெருமிதத்தோடு பாராட்டல் ஆயினர். கட்டுரை 6 கொற்கை பக்கம் 44 தொடரும்.